தேவனாகிய கர்த்தாவே, வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யாருண்டு? எங்களாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்களுக்காக மரித்து உயிர்த்து சதா காலங்களிலும் வாழுகிற சர்வ வல்லமுள்ள ஆண்டவரே, சபையாய் உமை பணிகிறோம். உடைய நாமத்துக்கு மகிமையை கடத்தி நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களோடு பேசும் உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி எங்களை குணமாக்குங்க. எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற கோடைகளை நேராக்குங்க. எங்களை இருதயங்களை கடினப்படுத்தாமல் உம்முடைய வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கத்தக்கதான ஒரு உணர்வை தகப்பனே எங்களுடைய உள்ளங்களிலே தந்திருங்க என்று மன்றாடுறோம். கர்த்தாவே, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. ஆவியானவரே, எங்களை நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு பயப்பட்டாலும் தேவனுடைய செய்திக்கு ஆதாரமாக நாம் சீக்கிரமாய் வாசிப்போம். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை, எபிரேயருக்கு நிருபம் 12 அதிகாரம், கபிலி பிளேஸ், எபிரேயருக்கு நிருபம் 12 அதிகாரம் 1 வசனத்தை நாம் வாசிக்க கேட்டுக்கொள்வோம்.
Ehre sei dem Herrn, dass so schnell übergehen zur Predigt, dass es aufschlagen gemeinsam Hebräer Kapitel 12 ab Vers 1.
ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம்.
Wir sind also von einer großen Schar von Zeugen umgeben, deren Leben uns zeigt, dass es durch den Glauben möglich ist, den uns aufgetragenen Kampf zu bestehen. Deshalb wollen auch wir Läufer, bei einem Wettkampf mit allen Ausdauer dem Ziel entgegenlaufen. Wir wollen alles ablegen, was uns beim Laufen hindert und uns von den Sünden trennen, die uns so leicht gefangen nimmt.
So, da wasit die Vedavastratin kadaisi pagdi ipadiyai solradu.
So das Ende dieses Abschnittes, was wir gelesen haben, sagt uns Folgendes: Und zwar lasst uns in Geduld diesen Kampf, der uns bevorsteht, laufen oder in diesen Lauf laufen.
So நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட ஓட கடவோம்.
Lasst uns diesen Lauf, der uns bestimmt ist, in Geduld laufen.
I say it again, நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட ஓட கடவோம்.
Sag es noch mal, der Lauf, der uns bestimmt ist, lasst uns den Season in Geduld laufen.
So தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஓட்டம் நியமிக்கப்பட்டிருக்கிறது.
So wir Kinder Gottes, wir haben einen Lauf, der uns bestimmt ist.
இந்த ஓட்டம் தேவனாலே நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது, நியமிக்கப்பட்டிருக்கிறது.
Dieser Lauf, dieser Kampf, der ist von Gott für uns bestimmt worden.
So இது என்ன ஓட்டம் என்றால் விசுவாச ஓட்டமாகும்.
Und was ist dieser Kampf oder dieser Lauf? Das ist der Kampf oder Lauf der Glaube.
நம்முடைய விசுவாசம் ஒரு ஓட்டத்துக்கு ஒப்பிடப்படுகிறது.
So unser Glaube ist einem Lauf oder einem Kampf verglichen worden.
So இந்த ஓட்டம் தேவனாலே நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது.
Und dieser Kampf, dieser Lauf ist von Gott bestimmt worden.
நாம் எல்லோரும் இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க வேண்டும்.
Wir müssen alle diesen Lauf zu Ende laufen.
So ஓட வேண்டிய இந்த ஓட்டத்தை நாம் இடைநடுவிலே விட்டுவிடக் கூடாது.
Wir können nicht mittendrin abbrechen.
இன்னொருவர் நமக்காக இந்த ஓட்டத்தை ஓடவும் முடியாது.
Ein anderer kann uns auch nicht dort ersetzen.
நம்முடைய ஓட்டத்தை நான் தான் ஓடி முடிக்க வேண்டும்.
Meinen Lauf muss ich laufen. Warum? Weil dieser Lauf von Gott für uns bestimmt ist. So, dieser Lauf, der uns bestimmt ist, ist der Lauf der Glaube. Und diesen Lauf der Glaube, wie müssen wir den vollenden? Das sagt uns die Bibel.
So, நமக்கு நியமிக்கப்பட்டிருக்க இந்த ஓட்டத்தை பொறுமையோடு ஓடக்கடவும் என்று வசனம் சொல்றது.
So, die Bibel sagt, lasst uns in Geduld diesen Lauf der Glaube laufen.
So விசுவாச ஓட்டத்தை பொறுமையோடு ஓடி முடிக்கணும்.
So diesen Lauf der Glaube müssen wir in Geduld zu Ende laufen.
So ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நம்முடைய மனதில் நாம் பதித்துக் கொள்ள வேண்டிய ஒரு காரியம், தேவனால நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற விசுவாச ஓட்டத்தை பொறுமையோடு ஓடி முடிக்கணும்.
Was wir alle im Hintergedanken behalten müssen, ist, dass wir diesen Lauf der Glaube in Geduld zu Ende laufen müssen.
So இந்த நாளிலே விசுவாசமும் பொறுமையும் என்கிற தலைப்பில் தேவனுடைய செய்தியை கூட பகிர்ந்து கொள்ள
வேண்டும். Heute mit euch die Predigt teilen mit dem Titel Glaube und Geduld.
So விசுவாசத்தை குறித்து குறிப்பிடுற இந்த வசனம், அதோடு சேர்த்து பொறுமையையும் சேர்த்துக் கொள்றதை நாம் கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது.
Die Bibel oder dieser Abschnitt, der erwähnt diesen Glauben und gleichzeitig auch das Wort Geduld.
So ஆகவே நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற இந்த விசுவாச ஓட்டத்தை ஓடி முடிக்க பொறுமை மிக அவசியமாக இருக்கிறது.
Daher können wir sagen, diesen Lauf der Glaube zu Ende zu laufen, brauchen wir oder ist es notwendig, Geduld im Leben zu haben.
அது மாத்திரமல்ல, ஆரோக்கியமான ஆவிக்குரிய வாழ்வுக்கும் பொறுமை மிக 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 அவசியம்,
Aber nicht nur das, sondern auch für ein gesundes geistliches Leben brauchen wir dringend oder es ist erforderlich, dass wir Geduld im Leben haben. Um anders auszudrücken, von Anfang bis zum Ende, dieser Lauf wird von unserem Glaube bestimmt. So hört mir genau zu, seit der Tag der Bekehrung in unserem Leben fängt der Lauf der Glaube bei uns an.
பாவிகளும் தேவனுக்கு முன்பாக துரோகிகளாக இருந்த நாம் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக மாறின அன்றில் இருந்து நம்முடைய விசுவாச ஊட்டம் ஆரம்பமாகிறது.
So auch wenn wir vorher Ungerechte waren und Sünder in den Augen Gottes waren, aber seit der Tag der Bekehrung, ab diesem Zeitpunkt beginnt für uns dieser Lauf der Glaube.
So அன்றைக்கு ஆரம்பமான நம்முடைய விசுவாச ஓட்டம் இந்த பூமியில நம்முடைய கண்களை மூடும் பொழுதுதான் முடிவடைகிறது பாருங்க.
Der Lauf, der zu diesem Zeitpunkt seit der Bekehrung beginnt, wird erst enden, wenn wir unsere Augen schließen.
So விசுவாசம் அன்பு நம்பிக்கை மூன்றும் நிலைத்திருக்கிறது. இதில் மூன்றிலும் அன்பே பெரியது என்று வேதம் சொல்றது.
Glaube, Hoffnung und Liebe, das sind die beständigsten und von all diesen dreien ist Liebe die höchste.
So விசுவாசம் இந்த பூமிக்குரியது மாத்திரம்தா.
So der Glaube, den brauchen wir halt in dieser Welt.
பரலோகத்தில் நமக்கு விசுவாசம் தேவையில்லை.
So im Himmel brauchen wir keinen Glauben mehr.
அங்கதான் தேவனை முகமுகமாய் பார்க்க போகிறோம்.
Da werden wir nämlich Gott von Angesicht zu Angesicht.
So பார்க்கிற ஒன்றை விசுவாசிக்கும்படி அவசியம் இல்லையே.
So wir brauchen nicht das zu glauben, was
So காணாத ஒன்றின் மேல வைக்கிற நம்பிக்கைக்கு பேர் தான் விசுவாசமாகும்.
Glaube ist, wenn wir an etwas glauben, was wir nicht sehen.
So விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதி காணப்படாதவைகளை நிச்சயமாகும்.
So denn Glaube bedeutet, an etwas zu glauben, was wir nicht sehen.
So விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதி காணப்படாதவைகளை நிச்சயமாகும்.
Genau, das bedeutet, der Glaube ist, wir glauben an etwas, was wir nicht mit unseren Augen sehen können, aber das existiert.
ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார்னு சொல்லி.
So Genesis steht geschrieben, am Anfang schuf Gott Himmel und Erde.
So தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டிக்கும் பொழுது நாம் அங்க இருக்கல, நாம் அதை பார்க்கல. ஆனா வேதம் சொல்லுது தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார்னு சொல்லி சொன்ன வார்த்தையை நான் நம்புகிறேன். அதுக்கு பேர் விசுவாசமாகும்.
So ich war nicht dabei, als Gott die Erde schuf, aber ich glaube an dem Wort, dass Gott Himmel und Erde geschaffen hat und deswegen glaube ich. Das ist der Glaube.
So ஆகவே விசுவாசம் என்பது காணப்படாதவைகள் மேலே நம்ம வைக்கிற நம்பிக்கையாகும்.
So glaube ist, dass glaube ist, wir also wir das ist die Zuversicht auf etwas, was wir noch nicht sehen können.
கடவுள் இருக்கிறாரா காட்டு என்று சொல்றது மகா பெரிய முட்டாள்தனமாகும் பாருங்க.
Wenn jemand sagt, zeig mir doch Gott, ich will ihn sehen, dann ist er ein törichter Mensch.
கடவுளை காட்டு நம்புறேன்னு சொல்றது அதை விட பெரிய முட்டாள்தனம் பாருங்க.
Wenn er sagt, zeig mir Gott, dann glaube ich an ihn, dann gibt es keinen größeren törichten
als ihn. ஏன் காண்கிற கடவுளை நம்ப வேண்டிய அவசியம் இல்லையே.
Warum soll ich an einen Gott glauben, den ich gerade sehe?
தேவன் ஆவியாக இருக்கிறார்.
Gott ist Geist.
So ஆவியான தேவனுக்கு உருவம் ஒன்றும் இல்லை.
So der Geist hat keine Form.
So அவரை தொழுது கொள்வர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்வர்கள் வேதம் நமக்கு சொல்கிறது.
Die Bibel sagt uns, lasst uns ihn anbeten im Geist und in Wahrheit.
அது பார்த்தீங்க ரெண்டு பேர் அல்லது மூன்று பேர் நாமத்தில் எங்கே கூடியிருக்கார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லி இருக்கிறார்.
Jesus hat auch gesagt, wenn zwei oder drei in meinem Namen versammelt sind, da werde ich dabei sein.
ஆகவே சபையானது கூடி வரும் பொழுது ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் சபை கூடி வரும்படியால் ஆவியான தேவன் அதர்சனமாக நம்மத்திலே எழுந்தளி இருக்கிற என்பதை நம்முடைய அசைக்க முடியாத நம்பிக்கையாகும். சபையிலே கர்த்தராக இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
Deswegen, wenn die Gemeinde sich versammelt, dann ist unser Glaube, dass Herr und Gott hier an dieser Stelle anwesend ist.
So விசுவாசம் என்பது மிகப்பெரிய முக்கியமானதாகும் நம்முடைய வாழ்விலே.
So der Glaube spielt eine sehr große Rolle in unserem Leben.
So முதலாவது பேதுரு ஒன்று பேதுரு முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் நாம பார்க்கும் பொழுது அழிந்து போகிற பொன் அக்னினால சோதிக்கப்படும், அதை விட வெளியேற பெற்றவங்கள் விசுவாசம் சோதிக்கப்படுவது அதிக நிச்சயம் என்று சொல்லப்படுகிறது.
In Petrus steht geschrieben, das vergängliche Gold wird durch Feuer und Ofen geprüft und unser Glaube wird durch Versuchung bzw. durch Prüfungen geprüft.
நான் சொல்றதை கொஞ்சம் கவனிங்க, பிளீஸ் பே யுவர் டோட்டல் அட்டென்ஷன் டு த வேர்ட். நான் சொல்றதை தயவுசெய்து கொஞ்சம் கவனிங்க. ஒன்று பேருக்கு முதலாம் பதிகார வேளாம் வசம் சொல்றது அழிந்து போகிற பொன் அக்னியினால சோதிக்கப்படும், அதை விட வெளியேறப்பட்ட உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டியது அவசியப்பட்டு.
Deswegen Petrus, in 1. Petrus steht geschrieben, das vergängliche Gold, das wird mit Feuer und Ofen geprüft. Aber unser Glaube, der noch viel wertvoller ist, wird halt anders geprüft, wird auch noch geprüft.
So, அந்த வசனத்திலிருந்து நாம் கண்டுகொள்ளுகிற அல்லது கண்டுகொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், பொன் அழிந்து போகும். அதான் விலை கொடுக்க, பொன் அழிந்து போகும், கோல்டு அழிந்து போகும். ஆனால் அதை விட வெளியேறப்பட்டு உங்கள் விசுவாசம், அழியாத விசுவாசம், ஒளியாத விசுவாசம், மற்றவர்களால் நம்மிடத்திலிருந்து களவெடுக்க முடியாத விசுவாசம், ஈவின் பிசாசினால கூட நம்மிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள முடியாத அந்த விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம், அவசியம், அவசியமாகும்.
Was dieser Vers uns damit sagen will, ist, dass Gold, das so sehr wertvoll ist, wird durch Feuer geprüft, aber unser Glaube, das ist darüber hinaus noch mehr wertvoller, das kann uns niemand wegstehlen, das kann nicht mal der Teufel, nicht mal ein anderer Mensch. Und deswegen müssen wir diesen Glauben, der doch noch viel wertvoller ist als alles andere, müssen wir bewahren.
So, an der Wasserlitten direkt nach einem Kategorie innenbore Kari mit Wunderl, Pfunnei wieder, Pfunnei wieder, Kohlei wieder. நம்முடைய விசுவாசம் விலையேற பெற்றது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை
பொன்னும்
பொருளும் நம்மை பரலோகம் கொண்டு போய் சேர்க்காது.
Gold oder diese ganzen Besitz der Erde, das wird uns nicht in den Himmel bringen.
Aber தேவன் மேல வச்சிருக்கிற விசுவாசம் தான் நம்மை பரலோகம் கொண்டு போகும்.
Nur der Glaube allein, den wir an Gott haben, der wird uns in den Himmel bringen.
So பொன்னும் பொருளும் நம்மை நரகத்திலிருந்து பாதுகாக்காது.
Gold oder Besitz dieser Erde wird uns nicht vor der Hölle schützen.
கர்த்தர் மேல வச்சிருக்கிற விசுவாசமே நம்மை பாதுகாக்கும்.
Nur der Glaube allein an Gott wird uns beschützen.
ஆக பொன்னை விட தேவனுடைய பார்வையிலே நம்முடைய விசுவாசம் விலையேறப்பட்டது. கர்த்தருடைய நாமத்துக்கு
மகிமை. Daher aus Gottes Sicht ist unser Glaube viel wertvoller als Gold.
இந்த நல்மனச்சாட்சிய சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இந்த நல்மனச்சாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள்.
Indem du an dem Glauben festhältst und dir ein reines Gewissen bewahrst. Einige haben ihr Gewissen zum Schweigen gebracht und haben dadurch in ihrem Glauben Schiffbruch erlitten.
So, அதுக்கு முன் வசனம் 18 வசனத்தின் கீழ் பகுதியை நீங்க பாத்தீங்களா இருந்தா கொஞ்சம் பாருங்க. நம்முடைய கண்கள் தேவனுடைய வசனத்தை பார்க்கட்டும். நம்முடைய இருதயம் தேவனுடைய வசனத்தை கொஞ்சம் யோசிக்கட்டும். நம்முடைய ஆத்மாவுக்குள்ளே தேவனுடைய வசனம் பிரவேசிக்கட்டும். சோ அந்த கடைசி 18 வசனத்தின் கடைசி வசனம் பகுதி சொல்லுது, நீ விசுவாசமும் நல் மனச்சாட்சி உடையவனாய் இரு
அப்படின்னு இருக்கு. Sei und den Glauben und ein gutes Gewissen. Moment, über dich ergangen hat. Er sagt, sei stark im Glauben.
Nalla kavaninge. விசுவாசத்தை குறித்து சொல்லப்படும் பொழுது அங்கே மனசாட்சி குறித்து சொல்லப்படுறது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.
Denn da wird nicht nur über den Glauben gesprochen, sondern auch über das Gewissen.
So, விசுவாசத்துக்கும் நம்முடைய மனசாட்சிக்கு நெருங்கின தொடர்பு இருக்குது பாருங்க.
So zwischen unserem Gewissen und Glauben ist eine enge Verbindung.
நம்முடைய மனசாட்சியை நாம கெடுத்து கொண்டால், listen to me please, நம்ம மனசாட்சியை நாம கெடுத்து கொண்டால் நம்முடைய விசுவாசத்தை கெடுத்து போறதுக்கு இடம் இருக்குது.
Wenn wir unser Gewissen verschmähen, also zum Bösen wenden würden, dann würde dieses Gewissen auch unseren Glauben halt schänden.
நம்முடைய மனசாட்சி, நன்றா கவனிங்க, நம்முடைய மனசாட்சி நம்மை குற்றப்படுத்தாதபடி காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம், அவசியம், அவசியமாகும்.
Deswegen müssen wir halt unseren Gewissen so dermaßen schützen, dass unser Gewissen uns nicht beschuldigt.
D.L. Moody என்கிற ஒரு பெரிய ஊழியக்காரர் சொன்னாரு, எனக்கு முதல் எதிரி என்னுடைய மனசாட்சின்னு சொன்னார்.
Ein großer Diener Gottes sagte mal folgendes, und zwar der größte Feind in meinem Leben, das ist mein Gewissen.
இந்த மனசாட்சி நம்மோடு பேசக்கூடிய வல்லமை உள்ளது.
So dieses Gewissen, es hat Macht mit uns zu reden.
நாம் தப்பு செய்தால், தவறு செய்தால், வெளியில மற்றவங்களுக்கு தெரியாவிட்டாலும் உள்ளே நம்முடைய மனசாட்சியில ஒரு போராட்டம் இருக்குதே நாம் அவதானிக்க முடியும் பாருங்க.
Wenn wir einen Fehler begehen oder Sünde begehen, das sieht vielleicht kein Mensch von außen, aber unser Gewissen, das sieht es.
So மனிதனுக்குள்ள இருக்கிற மனசாட்சி அவர்களோடு, நம்ம மனசாட்சி மற்றவங்களோடு பேசாது. நம்ம மனசாட்சி மற்றவங்களோடு பேசாது, நம்ம மனசாட்சி நம்மோடு தான் பேசுவார்.
So unser Gewissen redet nicht mit anderen Leuten, sondern unser Gewissen redet nur mit uns.
உதாரணத்துக்கு ஒரு காரியம், யோவான் 8 அதிகாரத்தில் நாம பார்க்கும் பொழுது கையும் மெய்யுமாக பாவத்தில் பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை ஆண்டவர் இயேசு இடத்துல கொண்டு வரது நம்ம பார்க்க
முடியாது. Beispielsweise können wir sehen in Johannes Kapitel 8, das ganze Volk Israel hat eine Frau bei einer Prostitution erwischt und brachte zu Jesus.
Die brachten
diese Frau zu Jesus und sagten, nach dem Gesetz von Moses sollte diese Frau jetzt gesteinigt werden. Was sagst du dazu?
Aber ஆண்டவர் இயேசு அவர்களை பார்த்து சொன்னார், உங்களில் பாவம் இல்லாத முதலாவது கல்லை எறிய வேண்டாம் சொல்லல, உங்களில் பாவம் இல்லாத முதலாவது அவர் கல்லறியும் சொன்னார். ஞானமாக ஆண்டவர் பேசி கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது அவர் கல்லறியும் சொன்னார்.
Jesus antwortet an dieser Stelle weise. Er sagte nicht, ihr dürft keine Steine werfen, sondern er sagte, wenn einer von euch ohne Sünde ist, er möge den ersten Stein werfen.
அந்த இடத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னு சொன்னா அங்க சொல்லப்படுது, அவர்கள் பெரியோர் முதல் சிறியோர் முதல் பல்லையும் கடிச்சு கொண்டு கையிலும் கையில கள்ளி கொண்டு நிற்கிறார்கள். அந்த இடத்துல வாசினா அவர்கள் தங்கள் மனசாட்சியிலே கடிந்து கொள்ளப்பட்டு
An dieser Stelle können wir lesen, dass von kleinen an bis zum großen Menschen, also alle, die versammelt waren, von klein bis groß, sie wurden alle von ihrem eigenen Gewissen geplagt und haben den Stein weggeworfen und sind gegangen.
கொல்ல வேண்டும் என்று கொலைவரியோடு வந்து நின்றவர்களுக்குள்ளே மனசாட்சி வேலை செய்யுதே என்று பார்க்கும் பொழுது ஆச்சரியமா இருக்குது இல்லையா?
Es ist wirklich erstaunlich, nicht wahr? Sogar bei den Leuten, die etwa diese die ermorden wollten, eine Frau morden wollten, auch in denen funktioniert das Gewissen.
கொலைவரியோடு வந்து நின்றவர்களுக்குள்ளேயும் இருந்த மனசாட்சி பேசினபடியால் அதை விட்டு விலகினார்களே. அப்படியானால் தேவ பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிற மனசாட்சி எவ்வளவு அதிகமாக பேச வேண்டும் என்பதை கொஞ்சம் சிந்திக்கலாமே.
So, diese Menschen, die doch mit Mordlust dahingegangen sind, hatten oder bei denen funktionierte das Gewissen und die sind dann weggegangen. Aber wie viel mehr müsste dann das Gewissen bei uns Kindern Gottes funktionieren?
உங்க விசுவாசத்தை காத்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தா, உங்கள் வெளியேறப்பட்ட விசுவாசத்தை காத்துக் கொள்ள வேண்டுமா இருந்தா, மனசாட்சிய தேவனுக்கு முன்பாக சுத்தமாக வச்சிருங்க.
Wenn du deinen Glauben bewahren willst, dann müssen wir als ersten Schritt unser Gewissen reinhalten vor Gott.
நம்ம மனசாட்சியே நம்மை குற்றப்படுத்துமாக இருந்தா நம்ம விசுவாசத்திலே அது பெரிய பாதிப்பை கொண்டு வரும் என்று சத்தியத்துப்படி நான் சொல்ல.
Wenn unser Gewissen uns selbst beschuldigt oder uns plagt, das würde dann einen großen Schiffbruch quasi an unserem Glauben hinterlassen.
So, நீ விசுவாசம் நல் மனசாட்சி உடையவனுமாக இரு என்று சொல்லி திமோத்தேக்கு அப்போஸ்தலனாக பவுல் எழுதுறாரு.
Deswegen sagt Paulus zu Timotheus, sei stark im Glauben und reines Gewissen.
So, இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாக நல்லா கவனிங்க, சிலர் ரட்சிக்கப்பட்ட சிலர் அல்லது தேவனுடைய பிள்ளைகளாகிய சிலர் இந்த நல் மனசாட்சியை தள்ளிவிட்டதினால் தங்கள் விசுவாசமாகிய கப்பலை தாங்களே சேதப்படுத்தினார்கள் என்று எழுதப்படுது.
Und deswegen ist auch geschrieben, weil viele dieses Gewissen von sich gestoßen haben dies einen großen Schiffbruch an ihrem Glauben erlitten.
So, நல் மனசாட்சியை தள்ளிவிட்டால் நம்முடைய விசுவாசமாகிய கப்பலை நாமே சேதப்படுத்துறோம் என்பது சத்தியமாக.
So, es ist die Wahrheit, wenn wir das gute Gewissen oder das reine Gewissen von uns abstoßen, dann erleiden wir Schiffbruch an unserem eigenen Glauben.
So, இங்க இன்னொரு விஷயம் நீங்க பார்ப்பீங்களா இருந்தால் நம்ம விசுவாசம் ஒரு கப்பலுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கு.
Und ein weiterer Punkt, den wir hier beobachten können, ist, unser Glaube ist einem Schiff verglichen worden.
So, விசுவாசத்தை காத்துக்கொள்ள நல்மனசாட்சி அவசியம். அதே நேரத்தில் நம்ம விசுவாசம் ஒரு கப்பலுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது நாம் கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது.
So, wir können hier beobachten, dass unser Glaube einem Schiff gleichgestellt ist.
So, கடலில் போகிற கப்பல் சேதப்படுறதுக்கு இடம் உண்டு என்பதை நாம் அறிவோமே.
So, wir wissen ja, dass ein Schiff auch Bruch erleiden kann.
So, கப்பல் பழுதடைய முடியும், கப்பல் சேதப்பட முடியும். I say it again, தயவு செய்து கொஞ்சம் கவனிங்க. கப்பல் பழுதடைய முடியும், கப்பல் சேதப்பட முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
So, wir wissen ja, dass ein Schiff auch veraltet werden kann oder auch Schaden erleiden kann.
So, கப்பல் பழுதடைதல் என்பது விசுவாசத்திலிருந்து வழி விலகுதலுக்கு அடையாளம். நான் சொல்றத கொஞ்சம் கவனிகமா, கொஞ்சம் கவனிங்க ஐயா, கொஞ்சம் கவனிங்க கவனி. கப்பல் பழுதடைக்கிறது என்பது விசுவாசத்திலிருந்து வழி விலகிறதுக்கு அடையாளமாகும்.
So, wenn ein Schiff kaputt ist, beziehungsweise kaputt ist, oder wenn da Fehler sind, das bedeutet, dass unser Glaube in eine falsche Richtung läuft.
So, அதே கப்பல் பழுதடைந்து மூழ்கிறது என்பது விசுவாசத்தை விட்டு விலகுதலாகும்.
Und wenn dieses Schiff diesen Schaden erleidet, dann bedeutet das, und versinkt, dann bedeutet das, dass es komplett vom Glauben abgekommen
ist. முன்னியது பின்மார்க்கமாகும் இரண்டாவது மறுதடிக்கிறார் தடை கவனி முதலாவது பின்மார்க்கமாகும் வழி விசுவாசத்தை விட்டு வழி விலகிறது பின்மார்க்கமாகும் பிற்பாடு கப்பல் மூழ்கி போகிறது விசுவாசத்தையே முற்றிலுமாக மறுதடிக்கிறதா
So das Erste, wenn es Schaden leidet, dann bedeutet das, es ist erstmal vom Weg abgekommen und wenn es komplett versunken ist, dann bedeutet das, er hat komplett den Glauben so beiseite gelegt oder Gott verleugnet.
ஓட்டத்தை சரியாக தொடங்கினார்களே இன்றைக்கு சிலர் தங்கள் விசுவாச ஓட்டத்தை இடை நடுவில் விட்டுவிட்டது ஏனோ அவைகள் நமக்கு பாடமாகவும் எச்சரிப்பாகவும் வருவதாக
So viele Menschen haben diesen Lauf sehr gut begonnen, aber dann mittendrin haben sie einen Schiffbruch erlitten. Warum? Weil sie vom Glauben abgekommen sind. Und diese Beispiele, das sollen alle uns ein Beispiel sein, damit wir halt unseren Glauben bewahren.
So, நம்முடைய விசுவாசம் ஒரு ஓட்டத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது.
So, unser Glaube ist einem Lauf gleichgestellt.
நம்முடைய விசுவாசம் ஒரு கப்பலுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது.
Unser Glaube ist einem Schiff gleichgestellt.
நம்ம விசுவாசத்தை நாமதான் ஓடி முடிக்கணும்.
Und unseren Glauben, diesen Lauf müssen wir zu Ende laufen.
அதை இடையிலே நாம விட்டுவிடக் கூடாது.
Mittendrin können wir nicht abbrechen.
ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகிறதுக்கு ஏதுவான பொல்லாத இருதயம் உங்களுக்கு இருக்கக்கூடாது என்று வேதம் நமக்கு உச்சரிக்கிறது
So, diese Bibel warnt uns auch davor, dass wir nicht den lebendigen Gott oder seinen Weg, von seinem Weg nicht abkommen sollen.
இங்க ஒரு குறிப்பு ரட்சிக்கப்பட்டவர்களும் கெட்டு போறதுக்கு இடம் இருக்குது
Ein weiterer Punkt, den ich hier anmerken will, ist, auch bekehrte Christen können auf Abwege kommen. Auch die Berufenen können diesen Eintritt in den Himmel halt verlieren. Selbst die gesalbt sind oder die Salbung haben, auch diese Menschen können halt diesen Eintritt in den Himmel verlieren. Weil diese Welt, in der wir leben, ist eine böse Welt.
Wir
sagten ja vorher schon, dass unser Glaube viel wertvoller ist als Gold.
நம்ம ஆண்டவர் தான் நமக்குள்ள விசுவாசத்தை ஆரம்பித்திருக்கிறாரு
Gott Jesus selber hat uns diesen Glauben angefacht
ஒரு நாளைக்கு முடிப்பாரு
und er hat dieses Glauben angefangen und er wird es auch eines Tages beenden
நாம் கண்களை மூடும் பொழுது அவர் அதை முடிப்பாரு
wenn wir unsere Augen für immer schließen wird er es beenden
தொடங்கினவர் தான் அதை முடிக்க வேண்டும்
so nur derjenige der es begonnen hat kann es auch
beenden நாம் அதை இடைநடுவில் நிறுத்தி விட கூடாது
wir können es nicht mittendrin abbrechen
so ஆகவே நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாகும்
daher müssen wir unseren Glauben bewahren
நம்முடைய செய்தியின்
So, der Titel unserer Predigt ist Glaube und
Geduld.
Ich möchte drei Punkte mit euch gemeinsam anschauen über Geduld und Glaube.
Nummer 1.
Damit alle Verheißungen und Zusagen Gottes in unserem Leben erfüllt wird, so, brauchen wir den Glauben.
Come with me, please. நான் இந்த கூட வாருங்கள். ஆறாம் எபிரேயர் ஆறாவது அதிகாரம். நான் சொல்ற வசனத்தை எங்க இந்த பில்ட் அப் பண்றேன்றது நான் காட்டுறேன். கவனியுங்க.
Schlagen wir auf.
எபிரேயர் ஆறாவது அதிகாரம்.
Hebräer Kapitel
6. 14வது 15வது வசனத்தை எல்லாரும் தயவு செய்து திருப்பி கொள்ளுங்க.
ஓப்பனிய பைபிள் ஓப்பனிய
ஹார்ட் ஆல்சோ. எல்லாரும் திருப்புங்க. எபிரேயர் ஆறாம் அதிகாரம் 14வது 15வது வசனத்துக்கு திருப்பி கொள்வோம்.
Hebräer Kapitel 6 Vers 14 15.
நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார் அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான்
Ich schwöre bei mir selbst, sagte er, dass ich dich mit Segen überschütte und dir eine große Nachkommenschaft geben werde. Und Abraham, der unbeirrbar auf die Erfüllung wartete, hat erlebt, wie Gott seine Zusage wahrmachte.
Wahrlich, ich will dich segnen und mehr und mehren. Das ist eine Verheißung, die Gott Abraham gegeben hatte.
Aber
damit diese Verheißung erfüllt werden konnte, musste Abraham ca. 25 Jahre warten. Wahrlich, ich will dich segnen und mehren.
So,
die Verheißung wurde von Gott gegeben, aber die Verheißung wurde nicht sofort erfüllt.
So,
Abraham musste aber 25 Jahre warten, bis diese Verheißung sich erfüllte.
So, 15. Vers sagt, அப்படியே அவன் பொறுமையோடு காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் என்று சொல்லப்படுது.
Und Vers 15 sagt, und so wartete Abraham in Geduld und erlangte die Verheißung.
உன் சந்ததிக்குள் பூமியில் இருக்க சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆண்டவர் ஆபிராமுக்கு சொன்னாரு.
Denn Gott sagte zu Abraham, die Völker werden durch dich gesegnet werden.
ஆனால் அவருடைய வாழ்விலேயே குழந்தை இல்லாத குறை இருந்ததை நாம பார்க்கிறோம்.
Aber wir wissen ja, Abraham hatte ein Problem, und zwar er hatte keine Kinder.
So, காத்திருந்து 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 அவருடைய சரீரமும் செத்து போயிட்டது பாருங்க.
So, er wartete und wartete und sein Leib ist auch schon gestorben.
சூழ்நிலைகளை பார்த்தால் எந்தவித அற்புதம் நடக்கக்கூடிய வாய்ப்பே இல்ல
பாருங்க.
சூழ்நிலைகளை பார்த்தால் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேறக்கூடிய ஏதுகள் இல்லவே இல்லை
பாருங்க.
இதிலிருந்து ஒரு காரியத்தை நான் கற்றுக்கொள்கிறேன், விசுவாசம் சூழ்நிலைகளை கடந்து செயல்படக்கூடியது.
Daher kann ich eins lernen aus dieser Situation, und zwar der Glaube, der ist über die Situation, über die Realität hinaus.
Faith, விசுவாசம், நல்லா கவனிங்க, விசுவாசம் நம்மை சுத்தி நடக்கிறதை பார்த்து அதுல தங்கிறாது. விசுவாசம் தேவன் கொடுத்த வார்த்தைகள் வாக்குத்தத்தங்களை சுற்றி சொல்லிக் கொண்டிருக்கும். தட் இஸ் ஃபெய்த். தேவன் சொன்னதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று நம்புகிறது விசுவாசமாகும்.
Also der wahre Glaube, der denkt die ganze Zeit an die Verheißung Gottes, denn ein falscher Glaube, der würde immer auf die Situation gucken, aber ein wahrer Glaube jedoch würde nicht auf die Situation drumherum gucken, sondern er wird fokussiert sein auf die Verheißung Gottes.
ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, ஆனாலும் அதை நிறைவேற 25 ஆண்டுகள் அவன் பொறுமையும் விசுவாசத்தையும் காத்துக்கொள்ள வேண்டியதாக இருந்தது பாருங்க.
So Gott hatte die Verheißung gegeben, aber Abraham musste 25 Jahre in Geduld warten, bis sich diese Verheißung erfüllte.
கவனிங்க, நான் சொல்ல போறது இப்ப கவனிங்க, உங்களை குறித்து, உங்களை எதிர்காலத்தை குறித்து, அல்லது உங்களுடைய குடும்பங்களை குறித்து, அல்லது உங்களுடைய ஊழியங்களை குறித்து ஏற்கனவே தேவனால சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் நிறைவேறும் நிறைவேறும். ஏனென்றால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். நாம் உண்மையுள்ளவர்களாக இல்லாவிட்டாலும் தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஐ செய்ட் அகைன், ஆவியாட உந்துதலோடு நான் உங்களுக்கு சொல்றதை கேளுங்க, உங்களை குறித்தும் என்னை குறித்தும் ஏற்கனவே தேவனால சொல்லப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தைகள் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறித்தான் தீரும். ஏனென்றால் அது தேவனால
சொல்லப்பட்டவைகள். Alle Verheißungen, die euch gegeben sind von Gott über eure Zukunft, über eure Dienste, alles wird sich eines Tages erfüllen, denn Gott ist treu. Er ist nicht wie der Mensch, sondern er ist Gott und er ist treu zu seinem Wort.
ஆனால் அந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்வில நிறைவேறுமா, தேவன் சொன்ன தீர்க்கதரிசனங்களுடைய வாழ்வில நிறைவேறுமா என்று நினைக்கிற அளவுக்கு இப்பொழுது ஒருவேளை நம்முடைய வாழ்விலே நம்மை சுத்தி நடக்கிற காரியங்கள் அமைந்திருக்கலாம். நமக்கு தேவனால கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தங்கள் தீர்க்க தரிசனங்களுக்கு விரோதமாக எதிராக இப்ப நடக்கிற காரியங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க, விசுவாசம் சூழ்நிலைகளை பார்க்காது. விசுவாசம் எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையை நம்பும் நம்பும் நம்பும். கர்த்தருடைய நாமத்துக்கு பயம் உண்டாடு, ஸ்தோத்திரம்.
Es mag vielleicht sein, dass die Gegebenheiten oder Situation so gestaltet sind, dass du dich selber fragst, kann denn diese Verheißung in Erfüllung gehen? Das ist dann für dich im Leben vielleicht fragwürdig, aber der wahre Glaube, der guckt nicht auf die Situation. Der wahre Glaube hält fest an diese Verheißung, damit diese auch irgendwann erfüllt wird.
நிறைவேறும்
oder nicht, glaub daran, dass Gott es eines Tages erfüllen wird und er wird es auch tun.
மரியாளுக்கு தேவதூதனால சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் விளங்கிக் கொள்ள முடியும் என்று அவன் நினைச்சே பார்த்திருக்க மாட்டான். தேவதூதன் வருவான் இப்படிப்பட்ட ஒரு சமாச்சாரத்தோடு வரணும் நினைத்தே பார்க்கவில்லை. அவனுக்கு தேவதூதனால சொன்னது எல்லாம் விளங்கவில்லை, ஆனாலும் அவள் அதை நம்பினாள், தேவனுடைய வார்த்தையை நம்பினாள், தேவன் அவளை ஆசீர்வதித்தான் சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை
தேவ
செய்தியை மரியாளுக்கு புரிய வைக்கிறதுக்கு தேவதூதர் எத்தனைத்தான். ஆகவேதான் உனக்கு இனத்தாளாக இருக்கிற எலிசபெத்துக்கு இது ஆறாம் மாதம். ஆகவே தேவனால கூடாத காரியம் இல்லை, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று அவளுக்கு சொல்லி புரிய வைத்தான் பாருங்க.
Der Engel versuchte natürlich Maria ihr zu erklären, was er da für eine Nachricht vorbeigebracht hatte, und deswegen benutzte er auch Elisabeth als Beispiel, dass sie 6 Monate schwanger ist, und hat dann versucht, diese Botschaft zu überbringen an Maria.
ஆகவே வீட்டிலே மரியா சொன்னால், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, அவருடைய சித்தப்படி எனக்கு ஆகக்கூடாது.
Und zuletzt sagte Maria so, ich bin dein Diener, mach was du willst.
எல்லாம் எனக்கு விளங்க இல்லை, என்ன எல்லாவற்றையும் என்னால புரிந்து கொள்ள முடியவில்லை, ஆனால் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, அவருடைய சித்தப்படி எனக்கு ஆகக்கூடும் என்று.
Maria hatte nicht alles verstanden, aber sie sagte, Herr, ich bin dein Diener, ich übergebe mich in deine Hände, möge deine Wille geschehen.
நான் சொல்ல வர காரியம் திரும்ப சொல்ல கேளுங்க. உங்களை குறித்து போன வருஷம் நான் போன 2-3 ஆண்டுகளுக்கு முதல் இலங்கையில காயங்கடி என்ற இடத்துல சூசத கூட்டம் முடிந்த பிற்பாடு இரவரமாக ஜனங்களை ஜெபிச்சு கொண்டிருந்தோம். கத்தருக்கு முன்பா சொல்றேன், பலருக்கு ஜெபிச்சேன். அதுல இந்த பொறு போய் தான் தத்தாபி சொன்னா, அவருக்கு ஒரு மாதம் போதரா இருக்கான். அவன் சொன்னா, நான் ஊழிய விட்டு விட்டு விலகிறதா இல்லையா, ஊழியத்தை செய்யறதா செய்யா விடுறதா, இன்றைக்கு என்னோட ஆண்டவரை நீ பேசணும், கத்தாவை என்னோட பேசப்பட்டு வந்தார். எனக்கு தெரியாது, ஆளே தெரியாது, ஆனால் அவனுக்கு நான் சொன்ன தீகமாக கத்தரோட ஊழியத்தை பயன்படுத்துவாரு. ஆண்டவருக்கு ஒப்பு கொடு, ஊழியத்தை கத்தர் ஆசீர்வதித்து இப்படியா இவங்களை நடத்த சொன்னார். அந்த தீக்கத்தை அவன் நம்பினா, இன்றைக்கு பலாசோலை என்ற இடத்துல ஒரு சின்ன ஆலயத்தை கட்டி போதகராக இருந்து ஆத்மாக்கு நடத்துறவனாக இருக்கிறான். நான் சொல்ல வர காரியம், அவன் இன்னும் போய் சொல்லிதான் எனக்கு தெரியும். நான் சொல்ல வர காரியம் என்றால், தேவனாலே நமக்கு சொல்லப்பட்ட தீக்க தரிசனங்கள் வாக்கு தத்தங்கள் நிறைவேறித்தான் ஆகும். ஏனென்றால் அது தேவனிடத்தில் வந்தது. இதை நாம நம்பும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க ஒரு வல்லவராக
இருக்கிறார்.
தேவன் சும்மா பேச மாட்டார், நாம தான் சும்மா சொல்லுவோம், ஆனா ஆண்டவருக்கு சும்மா பேச தெரியாது. தேவன் சொன்ன வார்த்தைகள் வாக்கு தந்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். இதை நாம விசுவாசிக்கணும், மட்டுமல்ல பொறுமையோடு அவைகள் நம்முடைய வாழ்வில் நடக்கும் என்று நாம காத்திருக்கணும். சோ விசுவாசமும் பொறுமையும், ஆண்டவர் கொடுத்த வாக்கு தந்தங்கள் நம்முடைய வாழ்வில நிறைவேற விசுவாசமும் பொறுமையும் அவசியம் அவசியம் அவசியமாகும்.
Und damit wir halt diese Verheißungen, damit diese Verheißungen sich in unserem Leben erfüllen können, müssen wir halt in Geduld darauf warten und daran glauben, dass Gott es eines Tages erfüllt.
சில வேளையிலே தேவன் நமக்கு சொன்ன காரியங்கள் நிறைவேறாமல் போகுது. இத்தனை நாட்கள் ஆயிட்டது, இத்தனை வருஷம் ஆயிட்டது, ஆண்டவர் சொன்னாரோ இது நிறைவேறுமோ, அப்படிப்பட்ட சில வேளை சில சந்தேகங்கள் நமக்குள்ளே மனுஷீகமாக எழும்புறதுக்கு இடம் இருக்கு பாருங்க.
Wird es vielleicht fragwürdig in unserem Leben, weil durch diese Situationen oder durch dieses ganze Umfeld kann denn diese Verheißung sich erfüllen? So können diese Fragen in uns entstehen, ob das wirklich passieren wird.
இங்கதான் நம்ம விசுவாசத்தை நம்ம காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாகும்.
Genau an dieser Stelle müssen wir halt unseren Glauben bewahren.
திரும்பவும் நான் உங்களுக்கு அடித்து சொல்லுகிறேன், தேவனால உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தங்கள் தீர்க்கதரிசிகள் நிறைவேறியே ஆகும்.
Ich sage euch nochmal, alle Verheißungen, die von Gott euch gegeben worden sind, die werden sich auf jeden Fall erfüllen.
நம்முடைய அவசரத்துக்கு ஆண்டவரை இயக்கவே முடியாது பாருங்க.
Wir können nicht Gott irgendwie lenken, damit wir es eilig haben.
எதை எப்பொழுது செய்ய வேண்டும் என்பது தேவன் தன்னுடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற காரியமாகவே நாம் அவரை இயக்க முடியாது. இறைவனை நாம் இயக்க முடியாது. நம்ம நேரத்துக்கு ஆண்டவர் எதை செய்ய வேண்டும் என்று நாம் எதை கட்டளை போட இயலாது கடவுளுக்கு. ஆகவே நமக்கு தேவை இருக்கிறது உண்மைதான், தீக்கதன் சொன்னது சொல்லப்பட்டது உண்மைதான். ஆனா தேவனால் எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் இருக்குது என்று வேதம் டைம் எப்படி எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்குது, நேரம் இருக்குது. தேவன் அதிகத்தை அதினத்தின் காலத்தில் தான் செய்வாரு. நம்முடைய அவசரத்துக்கு ஆண்டவரை நம்ம வளைக்கவே முடியாது என்று சத்தியத்தை முடி
சொல்லுகிறேன். Und damit auch unsere Verheißungen sich erfüllen werden können, da hat auch Gott eine Zeit vorher bestimmt. Und wir können nicht Gott nur, damit wir es eilig haben, Gott irgendwie versuchen zu steuern.
ஊழியங்களை குறித்து ஆண்டவர் எனக்கு தந்த சில தீக்க தரிசனங்கள் வாக்குத்தங்கள் உண்டு.
So ich sage euch ganz offen und klar, es gibt sehr viele Verheißungen, die Gott mir über die Gemeinde gegeben hat.
இன்று வரைக்கும் என் தனி ஜெபத்தில் ஆண்டவர் தந்த வாக்குத்தங்கள் உண்டு பின் உண்டாக அடுக்கி அவை எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒன்றுக்கு பின் உண்டாக அடுக்கிக் கொண்டே போ ஆண்டவரே, நீ இப்படி சொல்லியிருக்கிறீர், இப்படி சொல்லியிருக்கிறீர், நீர் எனக்கு சொன்னதை செய்ய வல்லவராக இருக்க நான் விசுவாசிக்கின்றேன். இன்று வரைக்கும் அந்த வாக்குத்தங்களை சொல்லி சொல்லி செபித்துக் கொண்டே இருக்கேன் கர்த்தருக்கு முன்பாக சொல்றேன்.
Bis heute halte ich diese Verheißungen in meinem Gebet und nenne es wirklich und buchstabe oder spreche diese aus und sage und rede auch mit Gott im Gebet darüber.
ஒரு நாள் வரும் தேவன் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுவார் நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே நாமத்தை
வாழ்த்துங்கள். Ich weiß eines, es wird ein Tag, der Tag kommen, an diesem Tag werden sich all diese Verheißungen sich erfüllen.
என் மனதிலே நான் சுமக்கிற சபையை ஒரு நாளைக்கு காணுவேன் என்று கர்த்தருக்குள் உறுதியாக நான் விசுவாசிக்கிறேன்.
So ich glaube daran, dass ich diese Gemeinde, die ich in meinem Herzen trage, eines Tages auch sehen werde.
அதே நேரத்தில் அது இலகுவானது அல்ல என்பதை நான்
அறிந்திருக்கிறேன்.
தேவ காரியங்கள் நிறைவேற சத்துரை இலகில விட மாட்டான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் அனுபவத்தில்.
ஆனாலும்
தேவன் பெரியவராக இருக்கிறார்.
Aber Gott ist groß.
தான் சொன்னதை நிறைவேற்றவர் வல்லவராக இருக்கிறார்.
Er ist mächtig genug um alles zu erfüllen.
விசுவாசித்த தேவோட மகிமை காணுவாய்.
Wenn du daran glaubst, wirst du seine Herrlichkeit sehen.
அதே நேரத்தில் இன்னும் ஒரு குறிப்பை இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன்.
Und ich möchte auch noch einen Punkt hier erwähnen.
ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து வாக்குத்தத்தங்களும் அவன் காலத்தில் நிறைவேறவில்லை. I say it again. ஆண்டவருக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட அத்தனை வாக்குத்தத்தங்களும் அவன் காலத்தில் நிறைவேறவே இல்லை.
Alle Verheißungen, die Abraham gegeben worden sind, nicht alle haben sich zu seinen Lebzeiten sich erfüllt.
உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். வானத்தை அண்ணாந்து பாரு, நட்சத்திரங்களை கூடுமானால் எண்ணு, அவ்வளவாக உன் ஜனத்தை பெருகப்படும் என்று ஆண்டவர் சொன்னார்.
Ein Beispiel. Gott sagte zu Abraham, schau in den Himmel, kannst du die Sterne zählen, so zahlreich werde ich deinen Nachkommen machen.
ஆனா ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தை அவனால காண முடியல. ஆபிரகாம் கண்ணை மூடும் பொழுது ஈசாக்கு மாத்திரம் தான் பார்த்தாரு. வானத்து நட்சத்திரம் போல தன் சந்ததியை பார்க்க முடியவில்லை பாருங்க.
Aber diese Verheißung konnte Abraham nicht sehen, weil er als er starb konnte er nur so Isaac sehen. Also diese zahlreiche, dass seine Nachkommen zahlreich sein werden wie die Sterne am Himmel, das konnte Abraham mit seinen eigenen Augen nicht sehen.
பிற்பாடு அவன் சந்ததியில தேவர்தான் கொடுத்த வாக்குத்தத்தை
நிறைவேற்றினார்.
இதை யோசித்த நான் ஆண்டவரிடத்தில் இப்படி விண்ணப்ப பண்ணியிருக்கிறேன், ஆண்டவரே நீர் எனக்கு தந்த வாக்குத்தத்தங்களை என் கண்கள் காண வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் நான் விண்ணப்பம்
பண்ணியிருக்கேன். Und deswegen bitte ich auch immer so, Father God, die Verheißungen, die du mir gegeben hast, die möchte ich mit meinen eigenen Augen sehen.
நீர் எனக்கு சொன்ன வாக்குத்தத்தங்களை என் கண்கள் காண கர்த்தாவே நிறைவேற்ற வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணி வருகிறேன்.
Und ich bete immer noch, dass ich diese Verheißungen, die mir gegeben worden sind über die Gemeinde, mit meinen eigenen Augen noch sehen werde.
தேவனிடத்தில் நான் பொன்னையும் பொருளையும் கேட்கையில் நான் என்ன கேட்டிருக்கேன் என்பது அவர் அறிவார். ஆகவே அவர் எனக்கு தந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார் என்று நான் கர்த்தருக்கு உறுதியாக விசுவாசிக்கிறேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும்.
Ich will kein Besitz aus von dieser Erde oder Gold, sondern ich möchte nur diese Verheißungen, dass die sich in meinem Leben sich erfüllen.
So, நம்முடைய வாழ்விலே தேவனால் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் தீர்க்கதரிசிக்க நிறைவேற விசுவாசமும் பொறுமையும் அவசியம் அவசியம்.
So, damit die Verheißungen sich erfüllen können in unserem Leben, brauchen wir Geduld und Glaube.
எங்க பொறுமை இல்லையோ, கவனிங்க, சில பேருக்கு இதெல்லாம் நல்ல பிள்ளைகள், சில பேருக்கு தேவனுடைய செய்தியை பொறுமையாக இருந்து கேட்கறதே கஷ்டமாக இருக்கும் பாருங்க.
So, ihr seid alle gute Kinder, aber es gibt Menschen, die haben Schwierigkeiten in Geduld, die Predigt zu Ende zu hören.
ஆகவே சில இடங்கள்ல அப்போஸ்தலனாகிய பவுல் தன் செய்தியை ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல எப்படி சொல்லுவார், சகோதரரே சொல்ல போறதை நீங்கள் பொறுமையோடு கேட்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுவார்.
Deswegen beginnt auch Apostel Paulus mit seinem Schreiben. Er sagt immer, meine lieben Brüder und Geschwister, hört bitte in Geduld auf das, was ich euch sage. So deswegen bitte ich euch auch, in Geduld meine Predigt bis zum Ende anzuhören.
So
Geduld ist ziemlich notwendig. Da wo kein Geduld ist, da ist immer Aufstand. Da, wo keine Geduld ist, da ist immer Aufstand.
So,
und da, wo Aufstand ist und die Menschen sehr murrig sind, da ist auch der Teufel sehr, sehr aktiv.
So, ihr könnt
euch ja selber prüfen, da wo ihr, oder es kann auch euer Arbeit sein oder im geistlichen Leben, in der Familie, Kirche, wo auch sonst immer, da wo ihr die Geduld verloren habt, da werden eure Worte keine Grenzen mehr haben. Sie werden diese Grenze beschreiten und ihr werdet vieles sagen, die nicht gut sind für euch. Wenn wir uns im Alten Testament anschauen, das Volk Israel, überall, wo sie die Geduld und den Glauben verloren hatten, da haben sie immer einen Aufstand gegenüber Gott gemacht. Aber nicht nur gegen Gott gegenüber, sondern auch gegen die Diener Gottes.
Und
Paulus schreibt ja an der einen Stelle, so wie die Magier Jannes und Jambres sich gegen Mose aufgelehnt hatten, lehnte sich auch das Volk Israel gegen
sie auf.
So Aufstand gegenüber Gott und Aufstand gegenüber die Diener Gottes, das ist nichts Neues, das können wir bereits schon, das lesen wir bereits schon in der Bibel. Aber durch diesen Aufstand und Auflehnung, so, da kannst du nicht Gott gefallen. Du kannst Gott nicht verherrlichen, wenn du ein aufständiges, ein rebellisches Herz hast.
So, murumurupu or abavisvasathukku adayalam. Listen to me. I speak the truth. Murmurupu or abavisvasathin appattamana velippadaga.
So du kannst mir glauben oder nicht, aber eine Rebellion, ein rebellisches Herz, das ist ein Zeichen dafür, dass du vom Glauben abkommst.
So deva janangalukkulle abavisvasam vandapodu viswasam parandathu porumai parandathu devanukku virodhamaga kooda avargal murmurukka aarambithargal.
So als sie die Geduld und Glauben verloren hatten, beziehungsweise als sie ungläubig geworden sind, da hatten sie ihre Geduld verloren und sie fingen an rebellisch zu werden.
Moondu naalaga vanandrathula thannir illai unmaidhan yadarthathan aanal thannir illaye endra janangal devadathile poi avargal vinnappam pannaile mandraadaile maaraga thannir illaye endru devanukku virodhamaga murmurthaargale oliye aandrathile poi kathave எங்களுக்கு அற்புதம் செய்யும் செங்கடலை கடலை வச்சு கடக்க வச்சு எங்களை அற்புதத்தை செய்து எங்களை பாதுகாத்தீரு தண்ணீரை தர உமால முடியும் என்று ஆண்டவரை விசுவாசித்து போய் கத்திரத்தில் அவர்கள் விடும்பம் பண்ண இல்லை தண்ணீர் இல்லை என்ற உடனே தேவனுக்கு விரோதமாக மாத்திரமில்லை ஊழியக்காரன் விரோதமாக முறமுறுத்தார்கள் என்று வேதத்தில் நாம பார்க்கிறோம்.
Stimmt, sie hatten drei Tage in der Wüste nichts zu trinken gehabt, aber dieses Volk, sie hatten zwar nichts zu trinken gehabt, aber sie, statt Gott darum zu bitten, was haben sie getan? Sie haben einen Aufstand gemacht. Wir haben kein Wasser. Und so, dadurch hatten sie ihren Geduld verloren und haben sich gegen Gott aufgelehnt. So, daher Aufstand, ein rebellisches Herz ist ein Zeichen für Unglauben. So, damit ist es notwendig oder erforderlich, dass wir halt so ein rebellisches Herz nicht in uns lassen. So, unsere Geschichte, unsere Lebensgeschichte kennt Gott allein.
அறிவார்.
Wie oft wir einen Aufstand gemacht haben für Dinge, die vielleicht unnötig gewesen sind.
So, தேவ வாக்குத்தத்தை நம்முடைய வாழ்வில் நிறைவேற பொறுமையும் விசுவாசமும் அவசியமாகும்.
So, damit die Verheißungen sich in unserem Leben erfüllen können, brauchen wir Geduld und Glaube.
Number 2, இரண்டாவது காரியம்.
Nummer 2.
சங்கீதம் 40வது அதிகாரம் சீக்கிரமா போவோம். சங்கீதம் 40வது அதிகாரம்.
Psalm 40.
முதலாவது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 40 முதலாவது வசனம்.
Psalm 40 Vers 1.
கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன்.
கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன்.
அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார்.
என் கூப்பிடுதலை என் விண்ணப்பத்தை கேட்டார்.
Beharrlich habe ich auf den Herrn gehofft. Da wendete er sich zu mir und er hörte meine Schreie.
இங்க தேவோட மனுஷன் தாவீது சொல்கிறாரு, கர்த்தருக்காக பொறுமையோடு வெயிட் பண்ணதோ, கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், அவரோ என்னிடமாய் சார்ந்து என் கூப்பிடுதலை என் விண்ணப்பத்தை என் மன்றாட்டை கேட்டிருந்தார் என்று சொல்கிறார்.
David sagt an dieser Stelle, ich harrte, ich beharrte, beziehungsweise ich wartete auf den Herrn und er neigte mich, er neigte sein Ohr zu mir und hörte mein Schreien.
So, நல்லா கவனிங்க, நாம் செய்கிற விண்ணப்பங்கள், மன்றாட்டுகள், ஜெபங்கள் தேவனாலே அருள் செய்யப்பட விசுவாசமும் பொறுமையும் தேவ பிள்ளைகளுக்கு அவசியம், அவசியம், அவசியமாகும்.
So, damit unsere Gebete und Bitten sich erfüllen können oder von Gott gehört werden können, brauchen wir Geduld und Glaube im Leben.
நாம் கவனிங்க, நாம் செய்கிற விண்ணப்பங்கள் அல்லது ஏற்கனவே நாம கேட்டிருக்கிற அல்லது கேட்டுக்கொண்டு இருக்கிற விண்ணப்பங்கள், மன்றாட்டுகள், கூப்பிடுதல்கள் தேவ சித்தமாக இருக்குமா இருந்தால் உறுதியாயிரு, 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 விசுவாசமாயிரு. உன் கூப்பிடுதலை, உன் வேண்டுதலை நிச்சயமாக ஒரு நாளை ஆண்டவர் கேட்டதே ஆவார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும்.
Wenn die Gebete, die wir vor Gott bringen oder die Bitten, wenn die des Willen des Herrn entsprechen, dann beharre darauf und glaube darauf oder glaube daran, dass diese Bitten und Gebete eines Tages sich erfüllen werden.
So, நாம் கேட்கிற காரியங்கள், நாம் விண்ணப்பம் பண்ற காரியங்கள் தேவ சித்தமாக இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக ஆண்டவர் ஒரு நாள் எனக்கு பதிலளிப்பார் என்கின்ற விசுவாசத்தை தயவு செய்து விட்டுவிடாத, விட்டுவிடாத, விட்டுவிடாத. எவ்வளவு காலம் எடுத்தாலும் பரவாயில்லை, நீ கேட்கிற காரியம் நிறைவேறும் வரைக்கும் கர்த்தருக்காக பொறுமையாக காத்திரு. உன் கூப்பிடுதல், உன் விண்ணப்பம், உன் மன்றாட்டு தேவனால் அருளப்படுகிற நாட்கள் வரும் என்று சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு
சொல்கிறேன். Oder bitten, wenn das dem Willen Gottes entspricht, dann glaube mir, dass diese Bitte wird sich eines Tages sich erfüllen. Du musst nur beharrlich sein, darauf warten und in Geduld daran glauben. In England war ein großer Diener Gottes, George Miller.
Man of faith, ஒரு பெரிய விசுவாச வீரன் இருந்தார்.
Er war ein Mann des Glaubens.
ஏராளமான அநாத பிள்ளைகளை வைத்து வளர்த்து வந்தார்.
Er hat ziemlich viele Waisenkinder gehabt.
எந்த நபரிடத்திலேயோ, எந்த ஸ்தாபனத்திலேயோ ஒரு நாளும் கையேந்தி அவர் ஒரு பணம் கேட்டது கிடையாது.
Er ist nirgendwo hingegangen und hat seine Hände hochgehoben und nach Geld gefragt.
ஆனா ஏராளமான பிள்ளைகளை விசுவாசத்தினாலே வைத்து வளர்த்த விசுவாச வீரனுடைய சரித்திரத்தை வாசித்து அசந்து போனேன்.
Aber er war durch seinen Glauben hatte er sehr viele Waisenkinder gehabt, die er wirklich betreut hatte.
அவர் இருந்த வீட்டை நேரடியா போய் பார்த்தேன்.
Und ich habe sogar sein Haus da wo er lebte angeschaut.
இவரை குறித்து ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது, ஆச்சரியமாக இருக்கிறது.
Über ihn ist etwas Folgendes geschrieben.
என்னவென்றால், தன்னுடைய நண்பர்களுடைய ரட்சிப்புக்காக அவர் ஜெபித்து வந்திருக்கிறார்.
So, er hat nämlich für den Glauben seiner Freunde gebetet.
நண்பர்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபித்து வந்திருக்கிறார்.
Er hat für seine Freunde gebetet, damit sie
bekehren. எவ்வளவு காலம் ஜெபித்திருக்கார் தெரியுமா?
Wisst ihr, wie lange er gebetet hat?
40 வருஷம், கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் நண்புகளுக்காக
ஜெபித்திருக்கிறார்.
தான் கேட்கிற காரியம் தேவனுடைய சித்தம் என்பதை அறிந்திருந்த அந்த தேவ மனுஷன், குறிப்பிட்ட அந்த நபர்கள் நண்பர்கள் ரட்சிக்கப்படும் வரைக்கும் அந்த மனுஷன் தன் ஜெபத்தை நிறுத்தவே இல்லை. பாருங்க,
er wusste, dass seine Bitte den Willen Gottes entspricht und deshalb hat er so viele Jahre für seine Freunde gebetet und hat nicht nachgelassen.
இன்னும் ஒரு காரியம் என்ன தெரியுமோ, 40 ஆண்டு காலம் அவர் ஜெபித்தாலும் அவர்கள் அந்த ரெண்டு பேரும் மனம் திரும்பும் போது அவர் உயிரோடு இல்லை, அவர் மறித்து போய்விட்டார்.
Aber wisst ihr was, als auch wenn er 40 Jahre lang gebetet hatte, seine beiden Freunde, die sich bekehrt haben sich erst zu dem Zeitpunkt bekehrt, als er gestorben ist.
அவருடைய அடக்க ஆராதனையின் அன்றுதான் இந்த ரெண்டு பேரும் மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசுவை ஒப்பு கொடுத்து மிஷனரிகளாக புறப்பட்டு போறாங்க.
Seine Beerdigungsfeier, da haben sie sich bekehrt, seine Freunde.
நான் என்ன சொல்ல வரேன்டா, 40 வருஷம், can you imagine that? நீ இதை யோசிக்க முடியுமா? அப்படியே அந்த மனுஷன் விசுவாசம் பொறுமை எப்படின்னு பாருங்க. 40 ஆண்டுகளாய் தான் கேட்ட காரியம் தேவனுக்கு சித்தமானது என்று அறிந்த அந்த மனுஷன் விடாப்பிடியாக தொடர்ச்சியாக 40 ஆண்டுகளாக ஜெபித்து ஜெயித்து அந்த மனிதர்கள் ரெண்டு பேரை ரட்சிப்பு கடத்திருக்காரு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
40 Jahre, er wusste, dass seine Bitte den Willen Gottes entspricht und hat für seine Freunde 40 Jahre lang gebetet und hat nicht nachgelassen in Glauben und in Geduld.
இன்றைக்கு நாம் செய்கிற ஜெபங்கள் கவனிங்க, கேளுங்க, கவனிங்க. உற்சாகப்படுத்த நான் சொல்ற ஒரு காரியம், இன்றைக்கு நாம் மற்றவருடைய ரட்சிப்புக்காக செய்கிற ஜெபங்கள் நாம் மரித்த பிற்பாடும் அந்த ஜெபங்கள் செயல்படும் என்று சத்தியத்துப்படி உங்களுக்கு சொல்லுகிறேன்.
Ich sage euch, die Gebete und Bitten, die wir vor Gott legen, diese werden sich auch eines Tages erfüllen, auch wenn wir nicht mehr leben sollten.
ஸ்தேவான் மரித்த போது, ஸ்தேவான் கல்லறிந்து கொல்லப்பட்டு அவன் மரித்த போது, கல்லறிந்த ஜனங்களுக்காக ஆண்டவரிடத்தில் மன்றாடினான், ஆண்டவரே இந்த பாதகத்தை இவர்கள் மேலே சுமத்தா இருமென்று தன்னை கல்லறிந்து கொலை செய்தவர்களுக்காக ஸ்தேவான் ஜெபம் பண்ணான் சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம்.
Wir lesen ja in Apostelgeschichte, Stephanus, als er gesteinigt worden ist, er sah die Herrlichkeit Gottes und betete zu Gott, Vater, lass diese Blutschande oder diese Blutschuld nicht auf diese Menschen kommen, vergib ihnen. Wenn wir in dem nächsten Kapitel lesen, da bekehrt sich Saulus.
மற்றவர்கள் தங்களுடைய உடுப்புகள் எல்லாம் கொடுத்து தன்னுடைய காலில் வைக்க இவன் தான் காத்துட்டு இருந்திருக்கிறான்.
So, Saulus war nämlich einverstanden, dass Stephanus gesteinigt worden ist. Er war nämlich dabei, mittendrin.
So, er hatte
auch Teil an seinem Tod.
Aber auch
für ihn hatte Stephanus
gebetet.
Nachdem Stephanus gebetet hatte, im nächsten Kapitel wurde Saulus
bekehrt. என்று வேதத்தைப்படி நான் விசுவாசிக்கிறேன்.
Daran glaube ich, also nach den Worten Gottes.
எனக்கு அறிமானவர்களே, நாம் மரித்த பிற்பாடும் நாம் செய்கிற ஜெபங்கள் தொடர்ந்து செயலாற்றிக் கொண்டே இருக்கும் என்று சத்தியத்துப்படி உங்களுக்கு சொல்லுகிறேன்.
Meine Lieben, auch wenn wir gestorben sind, unsere Bitten und Gebete, sie werden immer noch weiterhin wirken bei Gott.
So, நீங்கள் இதுவரை தேவனிடத்திலே செய்து கொண்டு வருகிற ஜெபத்தை தயவு செய்து இடைநிறுத்தாதீங்க. இதுவரை ஆண்டவரிடத்திலே நீ செய்து கொண்டு வருகிற மன்றாட்டை தயவு செய்து இடைநிறுத்தாது. அதை தொடர்ந்து செய்து கொண்டே இரு. அது தேவ சித்தமா இருந்தால் ஒரு நாளைக்கு அந்த ஜெபத்துக்கு நிச்சயமாக கர்த்தர் பதில் தருவார். விசுவாசத்தோடு பொறுமையோடு காத்திரு, நம்பிக்கை வீண் போகாது.
Deswegen sage ich euch, alle Gebete und Bitten, die ihr vor Gott gelegt habt oder noch legt, höre nicht auf. Wenn dies dem Willen Gottes entspricht, dann wird deine Bitte oder Gebet wird sich eines Tages sich erfüllen. Deswegen sage ich euch, lasse nicht nach, bleib in Geduld und im Glauben. Ich war erstaunt über eine weitere Sache.
ஒரு அம்மா வீட்டிலிருந்து எப்பொழுதும் மற்றவர்களுக்காக ஜெபித்துக் கொண்டே இருப்பாங்க.
Eine ältere Frau, sie betet immer für andere Menschen.
வீட்டு சுவரில் பெரிய ஒரு உலக படத்தை மாட்டி வச்சு ஒவ்வொரு நாளும் கண்டம் கண்டமாக கைகளை வைத்து ஜெபம் பண்ணிக்கொண்டே வந்தாங்க.
Diese Frau hatte eine Weltkarte und klebte das an die Wand und betete jedes Mal für jedes Kontinent. Das ist keine Geschichte, sondern das ist Realität.
ஒவ்வொரு நாளும் கண்டம் கண்டமாக கைகளை வைத்து அந்த அம்மா ஜெபம் பண்ணிக்கொண்டே வந்தாங்க.
Jeden Tag betete sie für jedes einzelne Kontinent.
ஒரு நாள் அந்த அம்மாட வீட்டுக்கு யார் ஒரு விசிட்டர் வந்திருக்காங்க.
Eines Tages bekam sie Besuch.
இப்படி ஜெபித்த அந்த அம்மாவை பார்த்து அவங்க கேலி பண்ணிருக்காங்க, கிண்டல் பண்ணிக்கா. இப்படி ஜெபிச்சு என்ன நடக்க போகுது, இப்படி செஞ்சலாம் அங்கோடு நடவாதன்னு சொன்ன போது இந்த அம்மா பாவம் செய்த ஜெபத்தை அண்டையோடு நிறுத்தி விட்டாங்க. பாருங்க, இப்படிதான் சிலது வரும், இடையில வரும் குறுக்க வரும், தேவ பிள்ளைகின்ற வடிவத்தில் வரும். கவனமாறு
ஜாக்கிரதாரு. தாங்களும்
ஜெபிக்க மாட்டாங்க, ஜெபிக்கிறவங்களை உற்சாகப்படுத்த மாட்டாங்க, உற்சாகமாக ஜெபிக்கிறவங்களை தடை செய்யறவங்க இன்றைக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. பாருங்க,
es gibt Menschen, die beten nicht selber, aber lassen auch nicht andere Menschen, die dafür beten und versuchen irgendwie mein Hindernis zu sein.
So, அந்த அம்மா அப்படி ஜெபிக்கிறத நிறுத்தி விட்டாங்க.
Seit dem Tag hat diese alte Frau aufgehört zu beten. ஒரு
நாள் ஆண்டவர் சொப்பனத்தில் அந்த அம்மாவுக்கு வழிபட்டார்.
Eines Tages offenbarte sich Gott in ihrem Traum.
அந்த சொப்பனத்திலே அந்த தாயார் கண்ட காட்சி இப்படியாக அவர்கள் கை வைத்து ஊக்கமாக செபிக்கிற செபங்கினால் ஆங்காங்கே ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு எழுப்பப்படுவதை இந்த அம்மாடு கண்களை காணும்படி கர்த்தர் அந்த அம்மாடு கண்களை திறந்தளினார்.
So in diesem Traum öffnete Gott ihr die Augen und zeigte ihr, wie durch ihr Gebet an jedes einzelne Kontinent auch die Menschen gerettet werden, bekehrt werden.
அந்த அம்மா ஓடு புலம்பி அழுதாங்க பாருங்க.
Und diese alte
Frau, ich habe mir dann einen இப்படி செபிக்காமல் விட்டுவிட்டேன் என்று ஓண்டு புலம்பி அழுதாங்க அந்த அம்மா.
Und diese alte Frau fing an zu weinen, wie konnte ich nur damit aufhören?
திரும்பவும் விட்டிடத்திலிருந்து ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க.
Und sie fing weiter an, da weiter zu beten, wo sie aufgehört hat.
நாம் செய்கிற ஜெபம் நிறைவேறும் வரைக்கும் விசுவாசத்தோடும் பொறுமையோடும் காத்திருப்போமாக.
Lasst uns so lange beharrlich sein in Geduld und im Glauben, bis unsere Gebete und Bitten sich
erfüllen.
Nummer 3. Jakobus, Kapitel 1. Vers 19.
ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள்.
Denkt daran, meine liebe Geschwister, jeder sei schnell bereit zu hören, aber jeder lasse sich Zeit, ehe er redet und ehe er zornig wird.
So, இந்த மூன்றாவது குறிப்பில் மூன்று குறிப்புகள் இருக்கிறது, நாம பார்க்க கூடியதாக இருக்கிறது.
In diesem dritten Punkt können wir halt noch 3 weitere Unterpunkte zählen.
அது என்னவென்றால், மூன்றாவது குறிப்பில் மூன்று குறிப்புகள். முதலாவது, ஒன்று கேட்கறதுக்கு தீவிரமாயும். நல்லா கவனிச்சு கொள்ளுங்கப்பா, கொஞ்சம் கவனிங்க, முடிக்கிறது. கேட்கறதுக்கு தீவிரமாயும் பேசுறதுக்கு பொறுமையாயும் கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருங்க. இந்த மூன்று குறிப்பும் இந்த வசனத்தை சொல்லப்படுது பாரு.
So dieser Vers sagt uns folgendes: seid schnell zum Hören, das heißt eifrig zum Hören, seid langsam zum Reden oder beziehungsweise Geduld in Reden und seid geduldig zum Zorn.
So கேட்கிறதுக்கு தீவிரம், பேசுறதுக்கு பொறுமை, கோபிக்கிறதுக்கு தாமதமாக இருங்கள். மூன்று காரியங்கள் சொல்லப்படுது.
Das heißt schnell zum Hören, eifrig sein zum Hören, geduldig sein, bevor man redet, und geduldig sein, bevor man zum Zorn übergeht.
நான் இந்த நடுவசனத்தை என் கருப்பொருளுக்காக எடுக்கிறேன், பேசுறதுக்கு பொறுமையாக இருங்கள்.
Das heißt, ich nehme das als Kernaussage, seid geduldig, bevor ihr redet.
பேசுறதுக்கு பொறுமையாக இருங்க. இது பில்ட் பத்திரிகையில பார்க்கிற வார்த்தையில தேவனுடைய வேதம், கர்த்தருடைய வேதம், தேவன் நமக்கு கொடுக்கிற வசனம், பேசுறதுக்கு பொறுமையா இருங்கள்.
So das ist kein Zeitungsbericht, sondern das ist die Wahrheit Gottes, das Wort Gottes. Es sagt uns, seid geduldig, bevor ihr redet.
நம்மில் அநேகர் கண்டுகொள்ள வேண்டியதும் நம்மில் அநேகர் கற்றுக்கொள்ள வேண்டியதுமான வார்த்தை, கேளுங்க கேளுங்க கேளுங்க, பேசுறதுக்கு பொறுமையாக இருங்க.
Viele von uns, die wirklich Einsicht haben müssen, ist, dass wir halt geduldig sein müssen, bevor wir reden.
So முண்டி அடித்து பேசுறதுக்கு முனையாதருங்க.
Und seid nicht voreilig zum Reden.
எப்பை உங்களுக்குள்ள இருக்கிற கருத்தையே முதலாவது மற்றவர்களுக்கு திணிக்க வேண்டும் என்று அவசரப்படாதீங்க, ஆத்திரப்படாதீங்க.
Seid nicht immer voreilig, eure eigenen Aussagen, eure Meinung, eure Sichtweise immer zuerst zu präsentieren und den andere zu überzeugen.
அவசரப்பட்டு நீ பேசுறதுனால புத்தீனமாக பேசுறதுக்கு இடம் இருக்குது, வாய்ப்பு இருக்குன்னு சத்தியத்தின்படி நான் உங்களை சொல்லுகிறேன்.
Denn dadurch, dass du voreilig bist, hast du Freiraum, dass du etwas Falsches sagst.
So எப்பொழுது கேட்கறதுக்கு தீவிரமாக இருங்க.
Deshalb sage ich euch, seid immer eifrig zum Hören.
பேசுறதுக்கு பொறுமையாக இருங்க.
Aber seid geduldig, bevor ihr redet.
வாழ்க்கையில கொஞ்சம் அபியாசப்படுத்தி பாருங்க.
Und versucht das bitte in eurem Leben umzusetzen.
இந்த காதால கேட்டு இந்த காதால விடாம இதை உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில கொஞ்சம் அபியாசப்படுத்தி பாருங்க.
Versucht das, was ich gerade sage, in eurem Leben umzusetzen.
முதலாவது குடும்பத்துல கொஞ்சம் தொடங்கி பாருங்க.
Fangt in eurer Familie damit an.
புருஷன் சொல்றதை கொஞ்சம் பொறுமையாக இருந்து கேட்க கவனி, கொஞ்சம் பொறுமையா இரு. உன் புருஷன் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து நீ கேப்பு. மற்றவர்கள் சொல்றது காது கொடுத்து கவனித்து கேட்கிற நமக்கு சொந்த புருஷமா சொல்றதை ஏன் கவனித்து கேட்க முடியல?
Höre das, was dein Ehemann zu dir sagt, sei geduldig und höre, was er zu sagen hat. Auch die Ehemänner, ihr sollt einfach mal sitzen und eifrig hören, was eure Frau zu sagen hat. Wenn eine andere Frau mit uns redet, da hören wir doch mit offenem Mund und hören der zu. Aber warum können wir nicht zuhören, wenn unsere eigene Frau mit uns redet? Seid geduldig, bevor ihr redet. Seid eifrig, zuzuhören.
But this is my responsibility.
Vielleicht magst du diese Worte in deinem Herzen ablehnen, aber ich sage, das ist meine Verantwortung. Ich sage dir nach dem Wort Gottes, wir müssen eifrig sein, zuzuhören und geduldig sein, bevor wir reden. Und das ist das Wort Gottes.
அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டுகிறதுனால வார்த்தையினால எத்தனை பாவம் செய்கிறோம் என்றது நாம் அறிவோம். ஏன் நாம் இதை யோசிக்கிறேன்? மனம் பதறி பேசுறதால எத்தனை அக்கியங்களை உடைக்கிறோம், எத்தனை உள்ளங்களை உடைக்கிறோம், நல்ல மதிப்பை கெடுக்கிறோம். சமூகத்திலும் சபையிலும் மனம் பதறி முன் யோசனை இல்லாமல் முட்கோபத்தில் பேசுகிற பேச்சுகளாலும் வார்த்தைகளாலும் அக்கியங்கள் உடைகிறது, குடும்பங்களிலே அன்பு கெடுகிறது, சமூகத்தில் சமுதாயத்தில் உறவுகள் உடைகிறது. காரணம் என்று தெரியுமா? முந்தி அடிச்சு பேசுறது, முந்தி அடிச்சு கொஞ்சம் யோசித்து பேசுறது இல்லை, பொறுமையாக பேசுகிற வார்த்தைகளை என்ன பேசுகிறோம் என்று யோசித்து பெரிய பேசாத சில நேரங்களில் முட்டாள்கள் போல நான் மாறிவிடுறது வருத்தத்துக்குரியது, வேதனைக்குரியது. சத்தியத்தின்படி நான் உங்களை சொல்லுகிறேன்.
Wisst ihr, wir haben aber in unserem Leben so alles eingestellt, dass wir genau umgekehrt machen. Wir sind eifrig zu reden, aber sind halt sehr geduldig hinzuzuhören oder zu hören gar nicht zu. Aber dadurch, dass wir halt eifrig oder voreilig sind, unsere Meinung zu sagen oder Worte zu verlieren, dadurch zerstören wir einige Herzen oder wir sündigen sehr leicht, das sind wir uns gar nicht bewusst. Vielleicht in unserer Gesellschaft, da zerstören wir Beziehungen oder die Menschen, die wir lieben, wir zerstören ihre Herzen, wir verletzen sie. Dadurch können so viele Dinge passieren, nur weil wir voreilig sind zu sprechen, weil wir halt mal unsere Meinung ausdrücken wollen.
பேசுறதுக்கு மற்றவர்கள் சொல்றத முதலாவது கவனிச்சு கேள், என்ன சொல்றாங்க என்பதை குறிச்சு முதலாவது கொஞ்சம் யோசி. தட் இஸ் விஸ்டம், அது விவேகம். படித்தவர்களை பார்த்துருக்க விவேகம் உள்ளவர்களை பார்க்கறது மிக அரிதாக இருக்கு. நான் உலகத்துக்கு பேச இல்லை, உள்ள இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்றேன். அநேக பிரச்சனைகளை தவித்துக் கொள்ள, அநேக நெருக்கடிகளை தவித்துக் கொள்ள தேவனுடைய பிள்ளைகள் முன் யோசனையாக கதைக்க கற்றுக்கொள்ள. படிக்காட்டாலும் பரவாயில்ல, வேத வசனத்தை கை கொள்ளு, ஞானியை போல நீ மாற முடியும். தேவன வசனம் நம்முடைய, we cannot change the word, let the word can change our life. நாம் தேவன வசனத்தை மாற்ற முடியாது, பட் தேவனுடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் பாரு.
Deswegen sage ich euch, wir müssen lernen, in Geduld zuzuhören anderen. Was wollen die sagen? Denn dadurch können wir nämlich viele Probleme uns vom Hals schaffen. Deswegen, dieses Wort, lasst uns darauf dieses Wort hören, dass das Wort uns verändert. Wir wollen nicht das Wort verändern, sondern das Wort soll uns verändern.
இந்த வசனங்களை எத்தனை தேவனுடைய பிள்ளைகள் நாம் அபியாசனப்படுத்துறோம். கேளுங்க, சொல்லுங்க, மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, வேறு சில இடங்களிலும், சபையிலையும், ஈவன் சந்தையிலையும் பேசுறத முன் யோசனை பண்ணி பேசலவே. நான் பேச போற காரியம் சரியா? நான் சொல்ல விளைகிற காரியம் சரிதானா? அது உண்மைதானா? அது நேர்மைதான? அது சரிதான? அதை விட்டு வாயில வந்தது போல மேலெழுந்த வாரியாக கொட்டுறது, கதைச்சு தள்ளுறது, தேவ பிள்ளைகளுக்கு அது அழகில்ல, அது பக்திக்கு ஏதுவாதும் அல்ல, அது பரிசுத்தமானதும் அல்ல, அது தேவன் விரும்புறதும் அல்ல என்று சத்தியத்தின் படி சொல்றேன்.
Jesus sagt auch an einer Stelle, nicht das, was wir zu uns nehmen, das heißt nicht die Nahrung macht uns unrein, sondern das, was wir aussprechen, das macht uns unrein. Deswegen sollten wir uns im Klaren sein, da wo wir stehen, es kann in unserer Familie sein, Arbeit sein, Kirche oder draußen in der Gesellschaft, egal wo wir uns auch befinden. Lass uns geduldig sein, bevor wir sprechen, denn lass uns erstmal zuhören, was die zu sagen haben, und lass uns nicht voreilig unsere Meinung äußern oder nur weil wir etwas sagen wollen.
The Bible says, Veda solrudhu, Vivegi nadaigal ellam kavanumaga irukrana. What is avan enna pesuran? Avan enna seiya than enna pesugire? Than enna seiya pogiren? Endru kurithu oru nidhanam avanukulle irukkum. அவர்கள் மனம் பதறி பேச மாட்டார்கள், அவசரப்பட்டு கதைக்க மாட்டார்கள், தாங்கள் கதைக்கிறதை யோசித்து கதைப்பார்கள். ஏனென்றால் அவர்களுக்குள்ள ஒரு தேவ பயம் இருக்குது. தான் பேசுகிற வார்த்தைகள் தேவனுக்கு முன்பாக அழைக்கப்படுகிறது. நான் கொட்டுகிற வார்த்தைகள் தேவன் கேட்கிறாரு. மனுஷர் பேசுகிற வீணான வார்த்தைகளை குறித்து நியாய தீர்ப்பில் கணக்கொடுக்கும் என்றெல்லாம் வேத வசனம் அவங்களோட மைண்டில் இருக்குது பாரு. ஆகவே தேவனுக்கு பயம் நெசனுமே. தேவனுக்கு பயப்படுற மனுஷன் அவருடைய வாயின் வார்த்தையில கண்டுபிடி. தேவனுக்கு பயப்படுற மனுஷன் கண்டபடி கதைக்க மாட்டான். தேவனுக்கு பயப்படுற மனுஷன் தன்னை மாமிசத்தின்படி உளறி தள்ள மாட்டான். என தன்னை வார்த்தையில கவனமா இருப்பான். ஏனென்றால் தான் பேசுற வசனங்களை வார்த்தைகளை தேவன் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஒரு நாளைக்கு நான் பேசுற வார்த்தைகளை குறித்து கணக்கு ஒப்பு கொடுக்க வேண்டுமே. தேவனுடைய வசனம் பொய்யாகாது. அவர் தேவனுக்கு நான் பயப்பட வேண்டுமே என்கின்ற ஒரு தேவ பக்தி உள்ள தேவ பயமுள்ள ஒரு மனுஷனோ மனுஷியோ தன் வார்த்தைகளை குறித்து கவனமாக இருக்கிறான் பாருங்க.
Ein weiser Mann, er achtet auf seine Wege, er achtet auf seinen Lauf, er achtet auf seinen Lebensstil, was er tut und was er macht, sein ganzes Handeln, er achtet darauf, er ist nicht darauf bedacht, voreilig irgendetwas zu sagen, voreilig etwas zu tun, denn er weiß für alles das, was er sagt und tut, er muss eines Tages Rechenschaft vor Gott ablegen. Daher ist dieser weise Mensch immer darauf bedacht, geduldig zu sein, bevor er spricht, und zuzuhören. Seid geduldig, bevor ihr redet. Seid eifrig zuzuhören. Und seid geduldig, bevor ihr zum Zorn übergeht. So, das ist eine Lehre, die uns die Bibel gibt. Versucht diese Worte jeden Tag in eurem Leben umzusetzen. Versucht mit euren Freunden, die das, was du gerade gelehrt bekommen hast, umzusetzen. Versucht das mit euren Ehepartnern umzusetzen. Versucht das unter euren Glauben Geschwistern, das Ganze umzusetzen. Wenn du keine Veränderung daran siehst, dann sag mir Bescheid und ich werde diesen Ort verlassen. Denn das Wort Gottes kann uns verändern.
வசனத்துக்கு வளைந்து கொடுக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஒருபோதும் முறிந்து போக
மாட்டார்கள்.
எனக்கறிவான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசமும் பொறுமையும் நம்முடைய வாழ்க்கையில மிக மிக அவசியமாகும்.
So meine Lieben, Geduld und Glaube, das ist ziemlich erforderlich und notwendig, zwingend für unser Leben.
தவறுகளை திருத்திக் கொள்வோம்.
Wir können unsere Fehler korrigieren.
மாற வேண்டிய அளவுக்கு மாறுவோம்.
Lass uns verändern, solange es, soweit es geht.
ஆகவே ஆண்டவரிடத்தில் ஒப்புநாக்கம் மண்டாடும். ஆண்டவரே, என்னை மாற்றுவையா, நீ விரும்புற அளவுக்கு என்னை மாற்றும் என்று ஆண்டவரிடத்தில் ஊக்கமாக உண்மையாக நாம அன்றாட நம்முடைய ஜெபத்தில் நாம மண்டாடும். ஆண்டவரே, என் மாமிச சாயல்கள் மாறணும், என்னை மாற்றுங்க, நீ விரும்புற அளவுக்கு என்னை மாற்றுங்க என்று சொல்லி கர்த்தருக்கு நாம ஒப்பு கொடுத்து ஊக்கமாக நாம ஜெபம் பண்ணி வருவோம். நாட்கள் போக போக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை கொண்டு வருவார்.
Deshalb lass uns offen vor Gott stehen und ihn darum bitten, dass er unser Leben verändert, dass er uns Kraft gibt, in Geduld zu sein und dem Glauben beharrlich zu sein.
Shall we all stand up?
Lass uns aufstehen.